நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
வணக்கம் நூலக ஞானி பெருமாளையா,
வாழ்த்துக்கள்.
நீங்கள் நூலக பணிக்கன்றே உங்களது வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறீர்கள். குறிப்பாக நீங்கள் கல்லூரி நூலகராக பணி செய்ய ஆரம்பித்து நூலகத் துறையில் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு முனைவர் பட்டமும் பெற்றிருக்கிறீர்கள். இப்போது ஓய்வு பெற்ற பின்னரும் உங்களது ஓய்வூதியம் முழுவதையும் நூலக பணிக்கன்றே செலவிட்டு வருகிறீர்கள். இப்படி நூலகத் துறைக்கன்றே உங்களது வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்திருப்பதற்கு, அல்லது உங்களது வாழ்க்கையில் நீங்கள் இந்த நூலகத் துறைக்கு இப்படி முன்னுரிமை கொடுத்து அதை தெரிவு செய்ததற்கு என்ன காரணம் ஐயா?
திருக்கோயிலூர் என்ற ஊர் இருக்கிறது, திருவண்ணாமலைக்கு பக்கத்திலே, சித்தலிங்கம் அடைய மெய்யூர். அந்த ஊரிலே 1935 பிறந்தவன். திருவண்ணாமலையில கோயம்புத்தூர் கோவிலுக்கு எதிர்க்கே ஒரு சின்ன பேங்க்ல ஒரு பள்ளி நூலக சாலை இருந்தது. அப்போது எனக்கு 10 இருக்கும். நான் போய் அந்த காலையில 7 போய் திறந்து விடுவார்கள். அப்பொழுது போய் படித்திருப்பேன். அங்கே சில பேர் படித்து விட்டு புத்தகங்களை வைத்து விடுவார்கள். என்ன படிக்கிறார் என்று பார்த்து அந்த புத்தகத்தை படிப்பேன். ஏனென்றால் ஒருத்தர் படித்தார் என்றால் அதுல ஏதோ இது விஷயம் இருக்கின்ற. 1945 திருவண்ணாமலையில பெரியாரை சந்தித்தேன். அவர் சொன்னார், சுயமரியாதையுடன் பகுத்துடன் வாழ் என்றார். பிறகு அண்ணாதுரையை 1953 காஞ்சிபுரத்திலே பச்சையப்பன் கல்லூரியிலே படிக்கும் போது அண்ணாவின் தம்பியானேன். அப்பொழுது 1948 அறிஞர் அண்ணாசுவரம் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பேசினார். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை வேண்டும் என்று சொன்னார். அவருடைய எழுத்துக்களும் பெரியாரினுடைய கருத்துக்களும் தான் என்னை வாசிக்க தூண்டியது. இப்பொழுதும் வாசிப்பாலே வாழ்கிறேன். இப்பொழுது நான் வெறும் மாதத்திற்கு 1,00,000 தான் பென்ஷன் வாங்குகிறேன். ஆகவே இந்த தொகை முழுவதையும் பொதுநலத்தன்மைக்காகவும் நூலகத்துறையிலே வேலை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அரசாங்கத்துடனே போராடி வருகிறேன். பல நூல்களை எழுதியிருக்கிறேன். உலக நூலகங்கள், ரங்கநாதன் சித்தாந்தங்கள், இப்படி புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றேன். பத்திரிகை நூலகம், நூலக இலக்கியம், பள்ளி நூலகம் பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகின்றேன். இப்பொழுது டிஜிட்டல் உலகத்தில் வந்ததுனால் பத்திரிகைகளை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை இருக்கிறது. வாங்குவோர் இல்லை, கடைபிடிப்பேன், கொள்வார் இல்லை.
நீங்கள் இப்போது நூலக பணியை மேற்கொண்டு வரும் நூலகம் எங்கே இருக்கிறது ஐயா, அதை பற்றி சொல்லுங்கள்.
சென்னை எக்மோரில் இருக்கிறது. இது எக்மோரிலே 150 பெண்கள் பள்ளிக்கூடம். இதிலே ஆங்கிலம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாள மொழிகளும் இருக்கின்றன. 150 பெண்கள் பள்ளிக்கூடம். அதற்கு பெயர் PT ஸ்கூல், பிரசிடென்சி கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், மாடல் ஸ்கூல். இந்தியா தமிழ்நாட்டிலேயே ஒரு மாடல் ஸ்கூலாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே CEO சீஃப் எஜுகேஷன் ஆபீசரை மூலம் அணுகி, ஹெட்மாஸ்டர் மூலம் அணுகி, அவர்களை பெர்மிஷன் வாங்கி அதிலே ஒரு சிஸ்டம், கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை அமைத்து நூல்களை எல்லாம் பட்டியலிட்டு பகுத்து நூலகத்துறையிலே பல நிலைகள் உண்டு. பகுப்பு முறையிலே கோலன் பகுப்பு முறையிலே நான் ஒரு எக்ஸ்பர்ட். அதாவது எந்த நூலையும் அதனுடைய கண்டென்ட்ஸை வைத்து கால் நம்பரை வெளிப்பதற்கு போதுமான வசதிகள் நூலக கோலன் பகுப்பு முறை இருக்கிறது, பட்டியல் முறையில் இருக்கிறது. ஆகவே இந்த இரண்டும் தான் இரண்டு தண்டவாளங்கள் போல அதிலே நான் ஈடுபட்டு பாடுபட்டு வருகிறேன்.
சரி, நீங்கள் ஓய்வு பெற்று நூலகத் துறையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற அதே நேரம் மாணவர்களுக்கு தொடர்ந்தும் கற்பித்தல் பணியையும் மேற்கொண்டு வருகிறீர்கள் இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
அதாவது எல்லா பல்கலைக்கழகத்திலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் CLISE, BLISE, MLISE எல்லா பேப்பர்களுக்கு 10 இருக்கும். அதுல தியரி அண்ட் பிராக்டிக்கல் நான் தமிழ் மூலம் எடுத்து ஆங்கிலத்திலே கட்டுரைகள் தந்து மாணவர்களுக்கு குறைந்தபட்சம் 80 வாங்கும்படி அவர்களை பயிற்றுவிப்பேன். வீட்டுக்கும் வருவார்கள், பல்கலைக்கழகத்திலும் போய் சொல்வேன். இப்பொழுதும் நான் வந்து சென்னை பல்கலைக்கழகம், டெல்லியில் இருக்கிற இந்திரா ஓபன் யூனிவர்சிட்டி, எல்லா பல்கலைக்கழகங்களும் நூலக அறிவியல் பாடங்களுக்கு பாடம் எடுக்கிறேன். மிக எளிமையாக புரியும்படி சொல்லிக் கொடுப்பேன்.
இதேவேளை இந்த நூலக அறிவியல் என்பது பெருமளவில் எல்லோரும் விரும்பி தேர்வு செய்யும் ஒரு துறையாக இப்போது இல்லை இல்லையா? இதற்குள் மாணவர்களை கொண்டு வருவதற்கு என்ன முயற்சிகள் எடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்?
இப்பொழுது தேர்தல் வந்துவிட்ட தமிழ்நாட்டிலே, இப்போது அவர்கள் தேர்தல் அறிக்கையில எல்லா பள்ளிகளுக்கும் நூலக ஆசிரியர்கள், பள்ளி நூலக ஆசிரியர்கள், முழுநேர ஆசிரியர்கள் போடுவேன் என்று சொன்னால் 100,000 உடனே வேலை கிடைத்துவிடும். அப்பொழுது என்றால் எல்லா பள்ளி எல்லா அரசாங்க பல்கலைக்கழகங்களும் நூலக மாணவர்கள் சேருவார்கள் ஆயிரக்கணக்கிலே. நூலக ஆசிரியர்கள் வருவார்கள், நூலக புத்தகங்கள் வரும், நூலக இலக்கியங்கள் வரும், பாட புத்தகங்கள் வரும், எத்தனை வகையான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். இப்படி சிந்திப்பதுதான். ஆகவே பெரியார் சொன்னதனால்தான், அண்ணா சொன்னதனால்தான் என்று நான் போராட்ட குணத்தோடு போராடி கொண்டிருக்கின்றேன்.
இப்படியாக நூலக கல்வியை உங்களிடம் கற்றுக்கொள்ள விரும்பும் மாணவர்கள் உங்களை எப்படி தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லுங்கள்.
இந்த போன் எண்ணிலே வந்து தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு ஆன்லைனில் கூட நான் சொல்லிக் கொடுப்பேன். லேண்ட்லைன் 044-2363-8726, செல்போன் நம்பர் 9952070464.
சரி, நீங்கள் இப்போது எடுத்து நடத்துகின்ற இந்த நூலகத்தில் இருக்கின்ற நூல்களை இயற்கையிலிருந்து பாதுகாப்பதற்கு, குறிப்பாக மழை வெயில் இப்படியாக காலநிலை மாறுபடுகின்ற போது புத்தகங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, அதை தடுப்பதற்கு நீங்கள் எப்படியான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்?
ஒன்றுமே இல்லை, மிக மிக எளிது. அந்த ஒரு வாரத்துக்கு ஒரு முறை புத்தகங்களை எடுத்து தட்டி சுத்தம் வைத்து பண்ணாலே போதும். இரவு நேரத்திலே மழை பெய்யும் பொழுது கதவு ஜன்னல்களை எல்லாம் மூடிவிட வேண்டும், அவ்வளவுதான். அதாவது பார்க்காத பண்டம் பாழ். அதாவது பிராக்டிக்கலாக செய்ய வேண்டும். நீண்ட நாட்கள் பாதுகாப்பு என்பது மிக எளிது.
சரி, 87 வயது ஆக போகிறது உங்களுக்கு. இந்த வயதிலும் நீங்கள் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களது ஒரு நாள் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்களையா.
காலை 4 மணிக்கு எழுந்து கொள்கிறேன். என்னுடைய மருமகள் தான் சாப்பாடு எல்லாம் கொடுக்கிறார். 5 மணிக்கு காஃபி கொண்டு வந்து மாமா என்பார். பிறகு 6 மணிக்கு குளித்து விட்டு பூஜை செய்து விட்டு பழங்களுக்கெல்லாம் விளக்கேற்றி விட்டு 8 மணிக்கு டிஃபன் சாப்பிடுவேன். இன்னும் நான் காலையில 8 மணிலிருந்து சாப்பாடு கட்டி கொண்டு அங்கே போய் இருந்து உட்கார்ந்து கொண்டு பிகாம் படித்த பெண்ணை அமைத்து அவர் தமிழில டைப் செய்வார். நூல்களை எல்லாம் டைப் செய்து நான் பணி செய்வேன். மாணவர்களுக்கு வரும்போது என்ன புத்தகம் கேட்டேன்னா டக்கு டக்குன்னு என்று கொடுப்பேன். கட்டுரைகள் என்ன எழுத வேண்டும் என்றால் அதற்கு மெட்டீரியல் கொடுப்பேன். நானே கட்டுரை டிக்டேட் செய்வேன், எழுதுவார். உடனே ஒரு பெண் கேட்கும், நான் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும், உடனே அதை ஆங்கிலத்திலே சொல்லுவேன். ஆகவே மாணவர்களுக்கு என்ன தேவையோ அதை உடனடியாக கொடுக்கக்கூடியவர்கள் நூலக ஆசிரியர்கள் தான். பிறகு 12 மணிக்கு சாப்பாடு, 4 மணிக்கு காஃபி, அப்புறம் 6 மணிக்கு சுக்கு தண்ணி, 8 மணிக்கு 2 தோசை, கொஞ்சம் உணவு, கொஞ்சமாக சாப்பிடுகின்றேன். இரவு 12 மணி வரை படிக்கின்றேன். புது புது புத்தகங்களாக வாங்கி படிக்கின்றேன். இந்த மாதம் கூட 20,000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கியிருக்கேன். அடிக்கும் பழக்கம் தான் என்னை இப்பொழுது வாழ்விக்கிறது. நான் தினமும் கிட்டத்தட்ட 200 பக்கங்கள் படிக்காமல் தூங்க மாட்டேன். ஆங்கிலமும் சரி தமிழும் சரி எல்லா பேப்பரையும் படிப்பேன். நான் தூங்கும் பொழுது 12:00 மேல் இருக்கும். ஒரு 4 மணிக்கு எழுந்து விடுவேன். எல்லாம் வல்ல ஆண்டவன் இயற்கையின் அருளால் எல்லாம் நடக்கிறது. என்னுடைய மனைவி பற்றி நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். என்னுடைய மனைவி பேர் இந்திரா. என்னுடைய 62 ஆண்டுகள் வாழ்ந்து போராண்டுதான் இதே சமயத்தில் இறந்து விட்டார். ஓராண்டு நினைவு நிறுவனமாக இன்று என்னை நீங்கள் பேட்டி எடுக்கின்றீர்கள். அவருக்கு, என்னை வளர்த்தவருக்கு நான் இன்று நன்றி பாராட்டுகின்றேன், அஞ்சலி செலுத்துகின்றேன். அவர்தான் எனக்கு உறுதுணையாக இருந்து என்னை மேலும் மேலும் நூலகத்துறையில் ஈடுபடுவதற்கு என்னை நேரம் வகுத்து பகுத்து கொடுத்தார்.
நீங்கள் நூலகத்தை நடத்தி அதனூடாக மாணவர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இனியவர்களுக்கும் கற்பித்தல் பணியை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள். ஆனால் இப்போது உலகமே டிஜிட்டல் மயமாகிக் கொண்டிருக்கிறது இல்லையா? நீங்கள் பேணி பாதுகாக்கின்ற இந்த நூல்களை எதிர்கால சந்ததியினரும் பெற்றுக்கொள்வதற்கு அல்லது எதிர்கால சந்ததிக்கு ஏற்ற வகையில் இந்த நூலக பணியை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதற்கு என்ன முயற்சிகள் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள்?
அரசு செய்ய வேண்டிய வேலையை அரசுதான் செய்ய வேண்டும். தொடர்ந்து ரிலே ரேஸ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. விளையாட்டு பீல்டிலே ஒருவர் விட்ட இடத்திலிருந்து இன்னொருத்தர் தொடர வேண்டும், அப்புறம் விடாமல் தொடர வேண்டும். அதுக்கு பொருளாதாரம் வேண்டும், பட்ஜெட் வேண்டும். PBBS என்று சொல்வார்கள், பப்ளிக் பட்ஜெட் என்று சொல்வார்கள். ஆகவே அந்த முறையில் அரசாங்கம் மட்டுமே தொடர்ந்து பணம் கொடுக்க வேண்டும். பணம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஓசியிலே இந்த காலத்தில் யாரும் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை, சமீபத்தில் 2-3 புத்தகங்களை பார்த்தேன். அதிலே ஆராய்ச்சியாக கண்ணீர் விடுகின்றார்கள். நேரம் இருந்தால் நீங்கள் சென்னை வரும்போது உங்களுக்கு கோடிட்டு காட்டுகின்றேன். அவர்கள் புலம்பல் எல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அரசாங்கம் கண்டுகொள்வதே கிடையாது. ஆகவே அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை அரசாங்கத்துக்கு செவிமேல் அடித்து அவர்களை செய்ய வைப்பதுதான் இந்த சமுதாயத்தின் கடமை. அந்த கடமையை செய்வதற்கு விழிப்புணர்ச்சி செய்ய வேண்டும். நாம் தினமும் இரவு பகலாக இப்பொழுது கூட முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறேன். ஒரு 10-20 பிலி பஸ் எம்எல்இ பஸ் படித்த மாணவர்கள் குறைந்த வேலையில் இருப்பதால் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் இவர்களுக்கு வேலை கொடுங்கள், நூலக ஞானி சொல்வதை நீங்கள் கேட்காவிட்டால் என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்ல போகின்றேன்.
சரி, உங்களுக்கு எப்படியான உதவிகள் இப்போது தேவைப்படுகின்றன ஐயா? உங்களது பணத்தை எல்லாம் நீங்கள் இந்த நூலகத்துறைக்கு இந்த பணிக்கன்று நீங்கள் செலவிடுகிறீர்கள், அதை தாண்டி வேறு என்ன உதவி உங்களுக்கு இப்போது தேவைப்படுகிறது?
நான் இப்பொழுது 2,00,000 தமிழ் புத்தகங்கள் இருக்கின்றன. அந்த புத்தகங்களை பற்றி ஒரு பிப்ளியோகிராஃபி 1,000 சப்ஜெக்டுகளை பிப்ளியோகிராஃபி தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த பிப்ளியோகிராஃபியில ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் 1,000 சப்ஜெக்டிலும் ஆதர் டைட்டில் சப்ஜெக்ட் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் இந்த எப்படி ரிப்போர்ட் வேண்டுமானாலும் பெறும்படி ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணி தயாரித்து அதை வந்து எக்ஸ்பெரிமெண்டல் வெற்றி பெற்றிருக்கிறது. இப்பொழுது அது எல்லா பதிப்பாளர்களுக்கும் பள்ளி நூலகங்களுக்கும் இலவசமாக கொடுக்க காத்திருக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆராய்ச்சி பணி. இப்பொழுது எனக்கு 1,000 சப்ஜெக்டுகளிலே பிப்ளியோகிராஃபி தேவை. அதற்கு வேண்டிய தமிழிலே வேகமாக டைப் செய்பவர்கள் அப்புறம் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் எழுதக்கூடியவர்கள் எனக்கு இப்பொழுது என்னுடைய சாஃப்ட்வேர்ல இருக்கின்ற அதை வந்து என்ன ஷார்பன் செய்ய வேண்டும், அதை வந்து மேலும் சீர்திருத்தம் செய்ய வேண்டும். இப்பொழுது ஒரு தனிப்பட்ட பதிப்பகத்தில் டேட்டா என்ட்ரி பண்ணால் அந்த என்ட்ரி வரும்போது சில சங்கடங்கள் இருக்கின்றது. அந்த நம்ம இன்ஜினியர் ஆராய்ச்சியில் இருக்கின்ற கூப்பிட்டால் நாளைக்கு வருகிறேன் இன்றைக்கு வருகிறேன் சொல்றார், அவருக்கு நிறைய பணம் கேட்கின்றார். நிறைய பணம் அள்ளி கொடுக்க முடியாது, கிள்ளித்தான் கொடுக்க முடியும். ஆராய்ச்சி என்பது பணத்தை வைத்துக் கொண்டு மட்டும் முடியாது. ஆகவே எல்லோரும் ஊர் கூடி பேர் இழுக்க வேண்டும். ஆகவே தமிழே படித்தவர்கள், தமிழை டைப் செய்யக்கூடியவர்கள், ப்ரோக்ராம் எழுதக்கூடியவர்கள் என்னை தொடர்பு கொண்டு தமிழ்நாட்டுக்கு தமிழ் மொழிக்கு 1,000 சப்ஜெக்டுகளை பிப்ளியோகிராஃபி உடனே தயாரிக்க முடியும். 1 ஆண்டுகளுக்குள்ளே 1,000 பிப்ளியோகிராஃபி, இப்பொழுதே என்னிடம் 100 பிப்ளியோகிராஃபி இருக்கின்றன.
மிக்க நன்றி நூலக ஞானி பெருமாள் ஐயா. உங்களது முழு வாழ்க்கையையுமே நீங்கள் இந்த நூலக துறைக்கன்றே, நூலக பணிக்கன்றே ஒதுக்கியிருக்கிறீர்கள். தொடர்ந்தும் சுறுசுறுப்பாக பணியாற்றி வருகிறீர்கள், இதற்காக போராடியும் வருகிறீர்கள். உங்களது பணி தொடரட்டும். இந்த நேர்காணலுக்கும் உங்களது நேரத்துக்கும் மிக்க நன்றி ஐயா. வணக்கம்.
நன்றி, நன்றி, வணக்கம்.
இது போன்ற மேலும் பல நிகழ்ச்சிகளை கேட்க வேண்டுமா? ஆப்பிள் பாட்காஸ்ட், கூகுள் பாட்காஸ்ட், ஸ்பாட்டிஃபை என்று பாட்காஸ்ட் கிடைக்கும் பல வழிகளில் நீங்கள் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.